ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. மகாவாக்கியம் அகண்டார்த்த போதத்தை தான் உண்டாக்குறது அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கு திருஷ்டாந்தம் சோயம் தேவதத்தகா. சோயம் தேவதத்தகாங்கிற இந்த திருஷ்டாந்தத்தில் முதல்ல அது அகண்டார்த்தந்தாங்கிறத எப்படி சாதிக்கிறதுன்னு விசாரம். ஏன்னா அதில் சகா அயம் அப்படின்னு பிரித்து பிரித்து தெரிகிறது, விசேஷங்கள் தெரிகிறது. அப்போ இவர் என்ன சொன்னார், அந்த விசேஷங்களெல்லாம் வச்சுட்டுன்னா அது அபேதம் வராது, இங்கே அபேதத்தை சொல்லணும். அப்போ எப்படியும் விரோதம் இல்லாத விசேஷணங்களை வச்சால் கூட விசிஷ்டாபேதம் வர முடியாது. அப்படி இருக்கும்போது விருத்தமான ரெண்டு விசேஷணத்தை வச்சுட்டு எப்படி விசிஷ்டாபேதம் சொல்ல முடியும்? அதனால் விசிஷ்டத்தில் இருக்கக்கூடிய விசேஷணாம்சத்தை எப்படியும் விட்டுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. விட்டுட்டா ஒரே அகண்டார்த்தமாக நின்று விடும், அப்புறம் ரெண்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். இப்போ அந்த இடத்துல இனிமேல் சொல்றது, நனு சோயமிதி பிரத்யபிஜாதாவது அப்படின்னு ஆரம்பிக்கணும். நான் அகண்டார்த்த விஷயம், அதாவது சோயம் தேவதத்தகா அப்படின்னு நீங்கள் சப்த பிரயோகம் பண்ணுறச்ச வேணும்னா அங்கே லக்ஷணைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் உங்களுக்கே பிரத்யக்ஷமாக அதே தேவதத்தன் தான் இவன்னு தெரியும் போது பிரத்யக்ஷமாக பிரத்யபிஜா ஞானம் வருமே, அதில் லக்ஷணம் சொல்ல முடியுமோ? லக்ஷணாங்கிறது சப்தத்துடைய விருத்தியாச்சே, அதனால் சக்தி லக்ஷணா இதெல்லாம் நீங்கள் சப்த பிரயோகம் பண்ணுறதே சப்த போதத்தில் சொல்லிட்டு போகலாம். பிரத்யக்ஷத்தில் லக்ஷணைக்கு இடமே கிடையாது, எப்படி தெரிகிறதோ அதை அப்படியே ஒத்துக்க வேண்டியதுதான். அப்போ பிரத்யக்ஷத்தில் அதே தேவதத்தன் தான் இவன் அப்படின்னு தெரியும் போது அந்த தேச காலமும் இந்த தேச காலமும் அந்த தேவதத்தனும் இவ்வளவு சமாச்சாரமும் அங்கே தெரியறது, தெரிஞ்சால் அந்த பிரத்யக்ஷத்தை அகண்டார்த்தம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதில் அநேக பதார்த்தங்கள் தெரிகிறது. அன்னைக்கு பார்த்தோமே அவனே தானே இவன் அப்படின்னு தெரிகிறது இல்லையா? அப்போ அன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் தெரிகிறது, அந்த இடம் இந்த இடம் தெரிகிறது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அந்த பிரத்யபிஜா பிரத்யக்ஷத்தை நீங்கள் வந்து அகண்டார்த்தம் சொல்ல முடியுமோ? முடியாது. இப்படி தெரிஞ்சின்றவன் தான் தெரிஞ்சின்ற விஷயத்தை இன்னொருத்தனுக்கு தெரிவிக்கிறதுக்காக சுயம் தேவதத்தகா அப்படின்னு வாக்கிய பிரயோகம் பண்ணுறான்னா, அப்போது இவன் எப்படி தெரிஞ்சின்றானோ இப்படித்தானே அந்த வாக்கியத்திலேருந்து அதை கேட்குறவன் தெரிஞ்சுக்கணும். அப்படியானால் அந்த வாக்கியம் அகண்டார்த்தமாக இருக்க முடியாது. ஏன்னா சுயம் தேவதத்தகான்னு வாக்கிய பிரயோகம் பண்ணுறவன் முதல்ல எப்படி பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுட்டானோ அதுவே முதல்ல அகண்டார்த்தம் கிடையாது. அதனால அவன் சொல்ற வாக்கியத்திலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் அகண்டார்த்தம் இல்லை அப்படின்னு ஒரு பூர்வபக்ஷம். நானும் சோயமிதி பிரத்யபிஜா தாவத்துன்னு அகண்டார்த்த விஷயம், பிரத்யபிஜானா பிரத்யக்ஷ பிரத்யபிஜை எடுத்துக்கணும். நமக்கே சில சமயம் வரும், ஒருத்தரம் அப்போ பார்க்கும்போது இவரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேனே அப்படின்னு ஞாபகம் வந்துடுறது இல்லையா? அப்பேற்பட்ட பிரத்யபிஜம். தத்ர பிரத்யக்ஷே சப்தவருத்தேகே லக்ஷணாயாக அபாவாத். லக்ஷணாங்கிறது பிரத்யக்ஷத்தில் வருமோ? அது சப்தத்தில் தான் வரும். அதனால் பிரத்யக்ஷத்தில் லக்ஷணையாக அவனுக்கு வந்து அகண்டார்த்தமாக வந்ததுன்னு சொல்ல முடியாது. தத்தா இதந்தா உல்லேகித்துவேன தத்ர நிஷ்பிரகாரகத்துவத்திய அனுபவ பராஸ்தத்வா. சரி, அவனுக்கு பிரத்யக்ஷமாக வந்த ஜானம் நிஷ்பிரகாரகமாக இருக்குது, ஒரு பிரகாரமும் தெரியாமல் அப்படியே ஒரு வஸ்து மாத்திரம் தெரிகிறதுன்னு சொல்லலாமோ? கிடையாது, நிறைய சமாச்சாரம் தெரியுது. அதாவது தத்தா தெரிகிறது, இதந்தா தெரிகிறது. தத்தானா அப்போ பார்த்தேன் அப்படின்னு தெரிகிறது இல்லையா? அந்த தேசம் அந்த காலம் தெரிகிறது, இப்போ இந்த தேசம் இந்த காலம் தெரிகிறது. அதனால இதை நிஷ்பிரகாரகம் அப்படின்னு இந்த ஞானத்தை சொல்ல முடியாது. அவன் பிரத்யக்ஷமாக பார்த்து தெரிஞ்சின்றதை நிஷ்பிரகாரக ஞான விஷயமாக எடுத்துக்க முடியாது. தது அனுல்லேகேது அபிஜாத்தா விஷய வைலக்ஷண்யானுபத்தேகே. ஒரு சமயம் அவனுக்கு வந்து அந்த தத்தா இதந்தா இதெல்லாம் வந்து பிரத்யக்ஷத்தில் தெரியாமல் போச்சுன்னு சொன்னால் அப்போ அபிஜாவுக்கும் பிரத்யபிஜாவுக்கும் ஒரு வித்தியாசமும் இருக்காது. முதல் முதல்ல பார்க்கறதுக்கும் ரெண்டாந்திர பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? முதல் முதல்ல பார்க்கும்போது அது அபிஜ்ஞா மாத்திரம்தான் இருக்க முடியும். ரெண்டாந்திர பார்க்கும்போது முதல்ல நம்ம பார்த்துருக்கோமே அப்படிங்கிற ஞாபகம் வந்தால் அது பிரத்யபிஜ்ஞா. வரலைன்னா அதுவும் அபிஜை தான். முன்னாடி பார்த்தது சுத்தமா மறந்து போயிடுத்து அப்படின்னு சொன்னா அது ரெண்டாவது தடவாக இருந்தாலும் எத்தனாவது தடவாக இருந்தாலும் அது அபிஜை தான். ஏற்கனவே இவனை பதினைந்த வஸ்துவை பார்த்துருக்கோமே அப்படிங்கறது ஞாபகம் வந்ததுன்னா அதே இதுதான் இது அப்படின்னு சொல்லும் போது அது பிரத்யபிஜைன்னு சொல்லும். ஆகா தத்தா இதந்தா இதெல்லாம் உல்லேகம் இல்லாம போச்சுன்னா அப்போ பிரத்யபிஜைக்கும் அபிஜைக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லாத போயிடும். தது அனுல்லேகேது அபிஜாத்தா விஷய வைலக்ஷண்ய அனுபவத்தே ததாச்ச. பிரத்யக்ஷத்துக்கு இந்த மாதிரி விஷயம், அதாவது பிரத்யபிஜா பிரத்யக்ஷம் எப்போ சப்பிரகாரகம் நிஷ்பிரகாரகம் இல்லை அப்படின்னு தீர்மானமாகிறதோ அப்போ சாப்த பிரத்யபிஜாபி ததா. சோயந்தேவதத்தகாங்கிற வாக்கியத்தினால வரக்கூடிய சாப்த ஜானம் இருக்கே அதுவும் சப்பிரகாரகமாகத்தான் இருந்தாகணும். ஏன் ஸ்வ பிரத்யபிஜா அவகதஸ்திய பரம்பிரதி போதனா. ஏன் அப்படி சொல்லணும்னா தான் தெரிஞ்சின்றதை இன்னொருத்தனுக்கு சொல்றான், சப்தத்தினால தெரிய வைக்கிறான். தான் எப்படி தெரிஞ்சின்றானோ அதே மாதிரித்தானே இன்னொருத்தனுக்கு தெரிய வைக்கணும். அதனால இவன் தெரிஞ்சின்றது முதல்ல சப்பிரகாரகம் ஞானம் அப்படின்னா இந்த சப்தத்தினால வரவழிக்க வேண்டிய ஞானமும் சப்பிரகாரகமாகத்தான் இருந்தாகணும். அதனால இத போய் நீங்க அகண்டார்த்தம்னு சொல்றது தப்பு. இது விருத்தி அனபேட்சத்வே பிரத்யக்ஷஸ்ய விசிஷ்டாபேத விஷயத்வே பாதஸ்ய பிரதிபந்தகதையா ஸ்வரூபாபேத மாத்திர விஷயத்வா. ரொம்ப கஷ்டமான கிரந்தம் இந்த இடத்துல. என்ன பண்ணார், நீங்க கேள்வி கேட்கறது சுலபமா இருக்கு, நீங்க லக்ஷணாட்சணான்னு சொல்லிட்டு அதெல்லாம் சப்தம் பிரயோகம் பண்ற இடத்துல பிரத்யக்ஷத்துல பண்ண முடியாது, கஷ்டமா இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிரத்யக்ஷமே இங்கே வந்து வெறும் ஸ்வரூபத்தை மாத்திரத்தை தான் தெரிவிக்கிறது. பிரத்யக்ஷத்துக்கு ஸ்வரூப மாத்திரம் விஷயம் பிரத்யபிஜா பிரத்யக்ஷத்துக்கு அப்படின்னு நான் சாதிச்சா தான் இதை திருஷ்டாந்தமாக வச்சு இதனால வரக்கூடிய அந்த சப்தம் இருக்கே அந்த சாப்த ஜானம், சப்தத்திலேருந்து வரக்கூடிய சாப்த ஜானம் அதை நான் வந்து நிஷ்பிரகாரகமாக ஒத்துக்க முடியும். அது ஒத்துண்டா தான் எனக்கு திருஷ்டாந்தம் சித்திக்கும், மகா வாக்கியத்தை வந்து அகண்டார்த்தம்னு அனுமானம் பண்றதுக்கு. அதனால இவனுக்கு பிரத்யக்ஷமா அதே தான், அதே ஆசாமி தான் இவன் அப்படின்னு தெரியுறது. இப்படி தெரியக்கூடிய ஜானம் கூட நிர்விகல்பகம் ஸ்வரூப மாத்திர விஷயக்கம் அப்படின்னு சொல்லணும். அதுக்காக முதல்ல பிரயத்தனம் பண்றான். விருத்தி அனபேட்சத்து, நீ சொல்ற லக்ஷணாவிருத்தி பிரத்யக்ஷத்துக்கு வராது, ரொம்ப சரி, நான் அது வர வாய்க்கல. லக்ஷணங்கிறது பிரத்யக்ஷத்துக்கு வரணும்னு நான் சொல்லலை. இருந்தாலும் பிரத்யக்ஷஸ்ய விசிஷ்டாபேத விஷயத்துவே பாதஸ்ய பிரதிபந்தகதையா ஸ்வரூபாபேத மாத்திர விஷயகத்வா. பிரத்யக்ஷத்துக்கு கூட ஸ்வரூபாபேதம் தான் விஷயமே தவிர விசிஷ்டாபேதம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் சொன்ன விதத்தில் ரெண்டு விருத்தமான விசேஷணத்வயங்கள் கூடின ரெண்டை காமிச்சு இந்த விசிஷ்டமும் அந்த விசிஷ்டமும் ஒன்றுன்னு சொன்னால் முடியாது, அது பாதகம். பிரத்யக்ஷத்தில் கூட பாதக ஜானம் இருந்ததுனால் அப்போ அது பாதிதமான அர்த்தம் விஷயமாகாது. பாதக ஜானம் இருக்கும்போது பாதக ஜானம் வரலன்னு சொன்னால் பிரம்மமாக வரலாம். எது சர்ப்பம் இல்லையோ அது சர்ப்பமாக தெரியலாம். ஆனால் இது சர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி தெரியப்படாது இல்லை. அதனாலே பாதக ஜானம் இருக்கும்போது பிரத்யக்ஷத்தில் பாதித விஷயமாகுதுங்கிறது கூடாது. இப்போ என்னாச்சு, விசிஷ்ட ஜானம் இந்த விசிஷ்டமும் அந்த விசிஷ்டமும் ஒன்றாகாதுன்னு தீர்மானமாக தெரிஞ்சிருக்கும் போது அப்பிரத்யக்ஷ ஜானத்தில் அந்த ரெண்டு விசிஷ்டத்துக்கும் உள்ள அபேதம் விஷயமாறுதுன்னு சொல்லலாமோ? சொல்லவே முடியாது. நெருப்பால நினைக்க முடியாது அப்படின்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருந்தால் அப்போ வன்ஹினா சிஞ்சதி அப்படிங்கிற வாக்கியத்திலேருந்து அவனுக்கு ஒன்றும் அர்த்தமே புரியாது. நீ சொன்னது என்ன சொல்றான்னு போதம் ஏற்படாது. இது இந்த இது என்ன சொல்லுவோம்னா நம்ம பாதக ஞானம் பிரதிபந்தகமாக இருக்கு, அதனாலதான் அவன் சொன்னது புரியல. அவன் சொன்னதை இவன் ஏன்னா இப்படி இதுக்கு விபரீதமா அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான் முன்னாடி. அப்ப அந்த விபரீதமா தெரிஞ்சிருக்கிற அந்த ஜானம் வெறும் சாப்த ஜானத்துக்கு மாத்திரம் பிரதிபந்தகம் இல்லை, பிரத்யக்ஷ ஜானத்துக்கும் பிரதிபந்தகம் தான். பிரத்யக்ஷ ஜானத்துக்கு கூட அந்த பாதக ஞானத்துக்கும் பிரதிபந்தகம் தான். அப்போ ஒரு கேள்வி கேட்பா. பிரத்யக்ஷத்துல வந்து பாதஜானத்தை பிரதிபந்தகம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, சர்ப்பம்னு ஒரு பிராந்தி வந்தவனுக்கு கிட்ட போனத்துக்கு அப்புறம் கூட அந்த சர்ப்பங்கிற ஜானமே பிரதிபந்தகம் பாதகமா இருக்கிறதுனாலே இது சர்ப்பம் இல்லைங்கிற ஜானம் வராத போயிடுமே இல்லையா? சர்ப்பம் இல்லை அப்படின்னு அடுத்தபடியா நாயம் சர்ப்பகா அப்படின்னு ஒரு ஜானம் வரணும்னா அந்த ஜானத்துக்கு அயம் சர்ப்பகாங்கிற ஜானம் ஏற்கனவே வந்த ஜானம் பிரதிபந்தகமா இருந்து கொடுத்துனா அது பாதம் தானே, பாதகமா இருந்து கொடுத்தனா அப்ப இவனுக்கு இன்மை தெரியாதுன்னு ஆயிடும். சர்ப்பம் இல்லைங்கிற உண்மை தெரியாது அப்படின்னு ஆயிடுமே. ஆனா அப்படி கிடையாது, இவனுக்கு வந்தது அடுத்த கஷணத்துல பிரத்யக்ஷத்தினால அதனுடைய அபாவம் தெரியுது. அதனால தார்க்கிகால என்ன சொன்னா, இந்த பிரதிபத்திய பிரதிபந்தக பாவம் சொல்ற இடத்துல லௌகிக சன்னிகர்ஷா ஜன்ய அப்படின்னு ஒன்று போட்டுப்பான். அதாவது நம்ம இந்திரியங்களோடு வரக்கூடிய லௌகிக சன்னிகர்ஷம் இருக்கு, இந்திரியார்த்த சன்னிகர்ஷம்னு சொல்றோமே, அந்த இந்திரிய சன்னிகர்ஷத்தினால வரக்கூடிய ஞானத்துக்கு இதுக்கு முன்னாடி உள்ள விபரீத ஞானம் பிரதிபந்தகம் ஆகாது. மற்றபடி அனுமானம் பண்றதுக்கோ பரோட்சமான ஞானம் அனுமானத்துக்கோ இல்லை சப்தத்தினால தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஏற்கனவே அந்த விபரீத ஞானம் இருக்கு, அது பிரதிபந்தகம் ஆகும். சரியா? அப்படி சொல்லும்போது இங்கே அந்த விசிஷ்டமும் இந்த விசிஷ்டமும் ஒன்னாகாது அப்படிங்கிற இந்த ஞானம் பிரத்யக்ஷ ஞானத்துக்கு பிரதிபந்தகம்னு சொல்லலாமோ? சொல்லப்படாது. ஏன்னா சர்ப்பம் சர்ப்பம்னு பார்த்துட்டு இருக்கிறச்சியே பிரத்யக்ஷமா சர்ப்பம் இல்லைன்னு தெரியலாம். சர்ப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சர்ப்பம்னு தெரியலாம், பிரத்யக்ஷமா சர்ப்பம் தெரியலாம். ஆக பிரத்யக்ஷலத்துல இல்லை. அப்ப பரோட்சஸ்தலத்துல தான் முன்னாடி வந்த ஞானத்தை பிரதிபந்தகம்னு சொல்லும்படியாக இருக்கு. நீங்க இப்படியே சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பா. அந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டா, நான் அந்த பிரதிபத்திய பிரதிபந்தக பாவத்தை பத்தி நான் இப்ப பேசல, எந்த ஞானம் இருந்தால் அப்புறம் எந்த ஞானம் வராது அப்படிங்கிறத பத்தி நான் அதுல இப்ப நுழையவே இல்லை. உங்களுக்கு ஞானம் வருதே பிரத்யக்ஷமா தெரியறதே, தெரியக்கூடிய அந்த ஞானத்துக்கு விஷயம் என்ன அவ்வளவுதான் நான் இப்ப பாக்குறேன். இப்ப நான் பாக்குறது பிரத்யக்ஷமா அவனே இவன் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு நீங்க சொல்றதோ இல்லையோ, இப்ப வந்த ஞானத்தினுடைய விஷயம் என்ன? நேத்துக்கு பார்த்த அவரே தான் இவர் அப்படின்னு எனக்கு பிரத்யக்ஷமா தெரிஞ்சது. பிரத்யக்ஷமா தெரிஞ்சதுன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞானம் வந்ததே, அந்த ஞானத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த விஷயம் வெறும் ஸ்வரூபம்னு சித்தமாறதுங்க. ஏன்னு கேட்டா, இதுல நீங்க எதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்றீங்களோ, அங்க பார்த்தேனே இங்க பார்த்தேனேன்னு அந்த தேசம் அந்த காலம் இப்ப கிடையாது, இந்த தேசம் இந்த காலம் இதுவும் இல்லை. இதை நான் வந்து நான் விவக்சிக்கவே இல்லை ஒண்ணுன்னு சொல்றச்ச, எனக்கு அந்த வஸ்து இருக்கு, அந்த வஸ்து தான் ஒண்ணுன்னு தெரியும். அப்ப என்னாச்சு, இந்த விதத்துல இந்த பிரத்யக்ஷத்தினுடைய விஷயம் என்னன்னு நான் விவேச்சனம் பண்றேனே தவிர இது பிரதிபந்தகம் ஆகுமா ஆகாதாங்கிறது எனக்கு இப்ப கணக்கு இல்லை. அதனாலே பாதஸ்ய பிரதிபந்தகத்தையா இந்த ஞானத்தினுடைய விஷயத்தை நிரூபணம் பண்ணும்போது அந்த தத்தேச காலங்கள்லாம் அவன் இடத்துல இருக்கு, ஏத்த தேச காலங்கள்லாம் அதுல இருக்கு அப்படின்னு சொன்னால் இது இப்ப இல்லைன்னே நமக்கு தெரியுது. ஆகையால அது இருக்குன்னு இப்ப சொல்லக்கூடாது இந்த ஞானத்துக்கு விஷயம். அப்ப என்ன பண்ணனா, தத்தே தத்தா இதந்தா அப்படிங்கிற இந்த ரெண்டு அம்சத்தை விட்டுட்டு அந்த விசேஷியாம்சம் இருக்கு, அந்த விசேஷியாம்சத்தினுடைய அபேதம் தான் அந்த பிரதிஜா பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டான்னா இதுக்கப்புறம் இதே மாதிரி அவனுக்கு இன்னொருத்தனுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவன் பேசுற பேச்சு இருக்கு சப்த பிரயோகம். அந்த சப்த பிரயோகத்திலையும் அவனுக்கு வந்த மாதிரியே ஞானம் இன்னும் அந்த கேட்கறவனுக்கு ஸ்ரோதாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லும்படியாக ஆகும். ஆக நாம சொன்ன அந்த பிரக்கிரியை இருக்க திருஷ்டாந்தம் அகண்டார்த்த திருஷ்டாந்தம் ஒத்து வரும். இதுக்காக இதை பண்ற விருத்தியனபேட்சத்வேபி பிரத்யக்ஷஸ்ய விசிஷ்டாபேத விஷயத்வே பாதஸ்ய பிரதிபந்தகதையா ஸ்வரூபாபேத மாத்திர விஷயத்வா, ஸ்வரூபாபேதம் தான் அங்க விஷயமா இருக்கு சொல்லணும். அப்ப என்ன கேட்பார், அந்த அபேதமே உங்களுக்கு பிரகாரமாயிடுமே, ஏற்கனவே பார்த்த அந்த தேவதத்தன் தான் இவன் அப்படின்னு சொல்லும் போது அந்த தேவதத்தன் பிரகாரம் இந்த தேவதத்தன் விசேஷம் அப்படின்னு சொல்லிவிடலாமே, அந்த அபேதமே பிரகாரம் சொல்லிக்கலாமே. தடபின்னோயம் சொல்றார், அபேதோ அபேதஸ்ய ந பிரகாரஹ ஸ்வரூபதயா பிராதான்யா. அபேதங்கிறது ஒரு பிரகாரமா வரக்கூடிய தர்மம் கிடையாது, அபேதங்கிறது ஸ்வரூபம். தேவதத்தனிடத்துல தேவதத்தனுடைய அபேதம் இருக்குன்னு சொன்னா தேவதத்தன் இருக்கான்னு தான் அர்த்தமே தவிர அவனோட எதுவுமே சேரல. பிரகாரம்னு சொன்னா அவனிடத்துல அவனை காட்டிலும் அதிகமா ஏதோ ஒண்ணு சேர்ந்து இருக்கணும், அந்த விசேஷணத்தை தான் நாம பிரகாரம்னு சொல்லுவோம். அபேதம்னு சொல்ற இடத்துல ஒண்ணுமே சேராததுனால இதை பிரகாரமாக சொல்ல முடியாது, இது விசேஷியந்தான், விசேஷ ஸ்வரூபந்தான் அபேதம். சரி, தத்தா இதந்தா இந்த ரெண்டு அம்சம் இருக்கு. தத்தா இதந்தானா தத்தேச கால சம்பந்தம், இதந்தானா ஏதத் தேச கால சம்பந்தம், இந்த தேச கால சம்பந்தம், இது ரெண்டு அதுல பிரகாரமா தெரியறதே உனக்கு அப்படின்னு கேட்டா அது பிரகாரம் ஆகாது. பிரகாரத்தினுடைய லட்சணத்தை பார்த்தா பிரகார எது பிரகாரம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு லட்சணம் சொல்லுவான், அந்த லட்சணப்படி வரமாட்டேங்கிறது. பாசமான அபேத ரூப வைசிஷ்டிய பிரதியோகித்வ அபாவாத்னு சொல்றார். இந்த இங்க வந்து இது பிரகாரம், இது விசேஷம், இது சம்சர்க்கம் அப்படின்லாம் சொல்றாளே. ஞானத்துடைய விஷயத்துல மூணு விஷயம் இருக்கு, குறைஞ்சபட்சம் மூணு விஷயம் இருக்கு. அந்த மூணு விஷயத்துல இது வந்து விசேஷம், இது விசேஷணம், இது சம்சர்க்கம் அப்படின்னு பிரிக்கிறாளே, எதை வச்சு பிரிக்கிறே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ற, பாசமான வைசிஷ்ட பிரதியோகித்துவம் பிரகாரத்துவம், பாசமான வைசிஷ்ட அனுயோகித்துவம் விசேஷியத்துவம் அப்படின்னு பிரிச்சிருக்கேன். அதாவது என்ன ஒரு சம்பந்தம் தெரிகிறதோ அந்த சம்பந்தத்துக்கு எது பிரதியோகியோ அது பிரகாரமாகுமா, எது அனுயோகியோ அது விசேஷியமாகுமா. பிரதியோகி அனுயோகினா என்ன, சம்பந்தத்துக்கு பிரதியோகி ஒண்ணு அனுயோகி ஒண்ணு அப்படின்னு சொல்றே அப்படின்னா என்னன்னு கேட்போம். இதை நாம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப இந்த தரையில ஒரு கட்டம் இருக்கு, பூதலத்துல ஒரு கட்டம் இருக்குன்னு வச்சுக்கோம். நிச்சயமா அந்த பூதலத்துக்கும் கட்டத்துக்கும் சம்பந்தம் இருந்தாதான் பூதலத்துல இருக்குன்னு அதை இருக்கிறதாக சொல்லலாம். அப்ப என்ன சம்பந்தம் இருக்கலாம்னா சஞ்சோகம் சம்பந்தம், இதை அங்க கொண்டு சேர்த்து வச்சிருக்கோம், சேர்த்தா அதுதான் சஞ்சோகம் இல்லையா. இந்த சஞ்சோகம் வந்து கடத்துக்கும் அந்த பூதலத்துக்கும் ரெண்டுக்கும் உள்ள சஞ்சோகம் இது. ஆனால் பூதலத்துல கட்டம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோமே தவிர கடத்துல பூதலம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம், அப்படி வழக்கம் இல்லை. சஞ்சோகம் ரெண்டுக்கும் உள்ள சஞ்சோகமா இருந்தாலும் அதுல இது இருக்குன்னு சொல்லுவோமே தவிர இதுல அது இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, சம்பந்த ஒன்னு ஆதேயம் ஒன்னு ஆதாரம் அப்படின்னு சொல்றோம். பூமி பூதலம்ங்கிறது உங்களுக்கு ஆதாரம், அந்த ஆதேயம் இருக்கே கடம்ங்கிறது ஆதேயம்னு சொல்றோம். இதை வச்சுன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம் சம்பந்தத்துக்கு பிரதியோகி அனுயோகி, ஆதேயா பிரதியோகினஹா ஆதாராக அனுயோகினஹான்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த சம்பந்தத்துக்கு இதை நம்ம மாத்தி வராது இல்லையா, ஆதார ஆதேவாதத்தில் வித்தியாசப்படாதே. பூதலத்துல கட்டம் இருக்குன்னு சொல்லலாமே தவிர கட்டத்துல பூதலம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப அதுலேருந்து ஒண்ணு தீர்மானமா தெரிகிறது, பூதலங்கிறது ஆதாரமாகத்தான் இருக்கும், அந்த கட்டமானது அந்த இடத்துல ஆதேயமாகத்தான் இருக்கும். அப்படியானால் அது ரெண்டுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய சம்பந்தம் சஞ்சோகம் இருக்கு, அந்த சஞ்சோகத்துக்கு கடம் பிரதியோகியாகும், பூதலம் அனுயோகியாகும். சரியா பச்சா, இப்படி சொல்லும் போது ஆதேயாக பிரதியோகினக ஆதாராக அனுயோகினகான்னு வச்சிருந்தோம். எல்லா இடத்துலயும் அப்படிதான், அந்த பிரதியோகித்துவம் அனுயோகித்துவம் இந்த சம்பந்த பிரதியோகித்துவம் சம்பந்த அனுயோகித்துவம் இருக்கே இதை நாம வந்து பிரகாரதா விசேஷியதா அப்படின்னு கிரமமாக சொல்லுவோம். அதுலயும் அந்த சம்பந்தம் தெரியக்கூடிய சம்பந்தம், நமக்கு தெரிஞ்ச தெரியக்கூடிய சம்பந்தத்துக்கு எது பிரதியோகி ஆகுமோ அது பிரகாரம்னும், அந்த சம்பந்தத்துக்கு எது அனுயோகி ஆகுமோ அது விசேஷம். அதாவது எது ஆதாரமாகுமோ அது அது வந்து விசேஷம், எது ஆதேயம் ஆகுமோ அது நமக்கு விசேஷணம் பிரகாரம். நீலோ கடகா அப்படின்னு சொல்லிவிடுறேன், கடம் நீளமாயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா இங்கே நமக்கு சந்தேகமே வராது, எது விசேஷம் எது விசேஷம்னா. ஏன்னா கடந்தான் ஆதாரம் அந்த ரூபத்துக்கு இல்லையா. அதனால நீல ரூபங்கிறது விசேஷணமாகவும் கடங்கிறது அதுக்கு ஆதாரம் விசேஷம், இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த சம்பந்தத்தில் அது பிரதியோகி, நீலம் பிரதியோகி, கடங்கிறது அனுயோகின்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே வாங்க இங்கே ஒரு கஷ்டம் இருக்கு. தத்தா இதந்தா அப்படின்னு சொன்னேன். தத்தா ஒரு பிரகாரம், இதந்தா ஒரு பிரகாரம். தத்தானா அந்த தேசம், அந்த காலம், அந்த சம்பந்தம், அந்த தேச கால சம்பந்தமானது இங்கே பிரகாரம்னு சொல்லணும். பிரகாரம்னு சொன்னால் நீங்கள் இப்போ பார்த்துட்டு அந்த ஆளை, இந்த ஆளுக்கும் அந்த தேச கால சம்பந்தத்துவம் இப்போ ஏதாவது சம்பந்தம் இருக்கோ? அந்த தேசம் வேறு, அந்த காலம் வேறு, அது இங்கே இல்லை, இப்போ இல்லை, இவன்கிட்ட ஒட்டிண்டும் இல்லை, ஒரு சம்பந்தமும் இல்லை. எப்படி இருந்தால் அது பிரகாரமாகும்னு சொன்னால் அந்த தேசமும் அந்த காலமும் இவனிடத்துல இப்போது சம்பந்தப்பட்டு இருந்தும் இருந்து அந்த சம்பந்தம் இப்ப தெரியக்கூடிய சம்பந்தமா இருந்தார். பாசமான சம்சர்க்க பிரதியோகித்தம் இப்ப தெரியக்கூடிய சம்சர்க்கம்னு சொல்லணும். இல்லைன்னா அன்னி தினத்துல இருந்ததே, அன்னி தினத்துல ஒரு மாசம் முன்னாடி பார்த்தோம், அப்போ அங்க இருந்தான், அது இருந்தது, நான் அதையிலே சொல்லப்படாது. இப்போ நாம் பார்க்கிற சமயத்துல இந்த ஞானத்துக்கு விஷயமாகக்கூடிய அந்த சம்பந்தம் இருக்கு, இந்த சம்பந்தத்தினுடைய பிரதியோகியாக அந்த தேச கால சம்பந்தத்தை நான் சொல்ல முடியாது, இப்பகுதிக்கு முடியாது இல்லையா. அப்ப அது எப்படி நீங்க விசேஷணம் பிரகாரம்னு சொல்லிக்க முடியும்? அந்த லட்சணம் இல்லை, அதுக்கு பிரகாரத்தை இல்லைன்னு சொன்னா அப்போ இதுக்கு விசேஷத்தையும் வராது இல்லையா தேவதத்தனுக்கு. ஆகையாலே அந்த லட்சணம் பொருந்தாததுனாலே தத்தாம்சம்ங்கிறது பிரகாரமாக பாசிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு விட்டார். தத்தேதந்தையோரப்பின பிரகாரதா பாசமான அபேத ரூப வைசிஷ்ட பிரதியோகித்துவ அபாவா. சம்பந்தம்னா அபேத சம்பந்தம்னு நீங்கள் சொல்லிக்கணும், அபேதங்களுக்கு சம்பந்தமே இல்லை முதல்ல. சம்பந்தம்னு சொன்னால் பேதம் இருக்கணும், அப்போ தான் வந்து சம்பந்தம் வரும்னு சொல்லிய சித்தாந்தம், அதாவது வேதாந்த சித்தாந்தம். சம்பந்தம் சொல்லணும்னா அப்படி பேதமே இல்லைன்னு சொன்னா அப்ப சம்பந்தம் இல்லைன்னு இருந்தாலும் நையாயிகனுடைய பாஷையில அவன் அபேத சம்பந்தம்னு சொல்லுவானே, அதை வச்சுட்டு பேசினாலும் இங்க வந்து பிரதியோகித்துவம் வரல, லட்சணம் வரமாட்டேங்கிறது. அதைவ ந தத்யாக தத்தேதந்தோல்லேகிதா. அவ்வளவுதான், இந்த மாதிரி அது பிரகாரம் ஆகலேன்னு சொன்னால் அப்போ அந்த அவனுடைய பிரத்யபிஜா பிரத்யக்ஷம் இருக்கு, அதை நான் வந்து சப்பிரகாரகமாக சொல்ல முடியாது. தத்தா இதந்தா அப்படிங்கிற அம்சங்கள்லாம் அதில் தெரியுறதே அப்படின்னு நான் வந்து சொல்லப்படாதுங்க. அந்த பிரத்யக்ஷத்தில் தெரியல, ஏற்கனவே ஞாபகம் வந்ததுன்னு சொல்லிக்கலாம். ஏற்கனவே அவனை பார்த்தோங்கிறது ஞாபகம் வந்ததுங்கிறது தனியாக வச்சுங்கோ, அது தனி ஞானம். இப்போ பார்க்குற வஸ்து அவன்தான், அந்த ஆசாமியை மாத்திரம் நான் பார்க்குறேன், அவ்வளோதான். தத்தா இருந்தா அவனேதான் இவன் சொல்றேனேன்னு கேட்டா அது வெறும் பிரத்யக்ஷத்தை வச்சுன்னு சொன்ன வார்த்தை இல்லை, வந்த ஞாபகம் இருக்கே, ஞாபகத்தையும் சேர்த்து பிரத்யக்ஷத்தையும் வச்சு சொல்லக்கூடிய வாக்கியம் இது. அதனால அந்த ஒரு பிரத்யக்ஷத்தை நீங்க வந்து சப்பிரகாரகமாக ஆக்கிட முடியாது. அதேவ ந தஸ்யாக தத்தேதந்தோல்லேகிதா. தத்யாக பிரத்யபிஜ்ஞாயாக, பிரத்யபிஜ்ஞா பிரத்யக்ஷமானது தத்தா இதந்தா இதை ரெண்டையும் பிரகாரமாக வச்சுண்டு வருதுன்னு சொல்ல முடியாது. தது அபிலாபேது, அபிலாபேன்னு இருக்கணும், எழுத்து தப்பாக வந்திருக்கு. அபிலாபேது நிரந்தரோத்பன்ன அபிஜ்ஞாத்வயாதேவ தத்தோல் தசோல்லேக வியவஹாரா. சரியா இருக்காதுல்ல, சரியா இருக்க. அப்போ கேட்பான், வெறும் தேவதத்த ஸ்வரூபந்தான் இவனுக்கு தெரியறதுன்னு சொன்னா அப்ப அவன் வந்து ஏன் மூணு பதம் பிரயோகம் பண்ணணும்? தேவதத்தஹான்னு சொல்லிட்டு திருத்த வேண்டியதானே, சோயம் தேவதத்தஹான் சஹா அயம் அப்படின்னு சொல்றானே, இதெல்லாம் எதுக்கு சொல்றான் அப்படின்னு கேட்டாக்க, இது சஹா அயம்லாம் தெரிஞ்சிருக்கு, வேற வேற ஞானம். சஹாங்கிறது ஸ்மிருத்தியாத்மகமாக ஞானம் வந்தது, அயம்ங்கிறது ஒரு ஞானம் வந்தது, அப்புறம் சந்தேகத்தை போக்கக்கூடிய ஸ்வரூப மாத்திர விஷயகமான ஞானம். ஆக மூணு ஞானங்கள், ரெண்டு ஞானத்தை வச்சுட்டு தான் சகாயம்னு சொல்லிக்கணும், அது இல்லாமல் சொல்ல முடியாது. அதனால அந்த பிரத்யக்ஷ ஞானத்துக்கே அத்தனையும் விஷயமா இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. இதில் என்னன்னா, நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படிங்கிறத எதிராளி எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, அவன் பேசுகிற நாம் பேசுகிற பேச்சை வச்சு தான் புரிஞ்சுட்டாகணும். ஏன் எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. நான் வந்து இது இதை பார்த்தேன், பார்த்துட்டு என்ன தெரிஞ்சதுன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன்னா இதை வச்சு தான் நான் தெரிஞ்சேன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கும். அப்படிதானே, வேறு வழி இல்லையே. அப்படி இருக்கும்போது சோயன் தேவதத்தகான்னு இவன் பேசுகிறான் அப்படின்னு சொன்னான், அவன் அப்படி தெரிஞ்சுட்டு இருக்கணுமே. அப்படி தெரிஞ்சுட்டு இருந்தா தானே இப்படி பேச முடியும் அவனால. அதனால சகா அயம் தேவதத்தகா அப்படின்னு மூணு பதத்தை அவன் பிரயோகம் பண்ணினதுனாலே அந்த மூணு மூணு பதங்களுடைய அர்த்தத்தையும் தெரிவிக்கிற மாதிரி அவனுக்கு ஞானம் வந்திருக்கு அப்படின்னு நீங்க அனுமானம் பண்ணிக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அவன் மூணு பதத்தை பிரயோகம் பண்ணினத்துக்காக மூணும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத நான் ஆக்ஷேபிக்கல. மூணும் தெரிஞ்சதுனாலதான் மூணு பதத்தை பிரயோகம் பண்றான், தெரியாம பேச முடியாது. ஆனால் அங்க நான் மூணு தியானம் இல்லை, ஒரே தியானம் தான் அதுன்னு சொல்ல முடியுமோ? அது சொல்ல முடியாது. இப்போ சகா அயம் தேவதத்தகான்னு மூணு பதத்தை இவன் பிரயோகம் பண்ணுறான்னா மூணு பிரயோக பதத்தையும் பிரயோகம் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்த தியானம் ஒரே ஒரு தியானம், அதை வச்சுட்டே மூணு பிரயோகத்தை மூணு சப்தத்தை பிரயோகம் பண்ணுறான்னு சொல்ல முடியாது. இங்கே இதுக்காக அவன் பல பதங்களை பிரயோகம் பண்ணினா உடனே அவனுக்கு அநேக தியானம் தான் வந்திருக்குன்னு நினைச்சு விடப்படாது. இந்த புஷ்பம் நீளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னான். இப்போ இப்படி ஒரு தடவை பார்த்துட்டு உடனே சொல்லிவிட்டான், இந்த புஷ்பம் நீளமாக இருக்கு அப்படின்னு. இப்போ இவன் வந்து பல பதங்களை பிரயோகம் பண்ணியிருக்கான், அதுக்காக எத்தனை பிரயோகம் பண்ணினானோ அத்தனை ஞானம் எனக்கு வந்ததுன்னு சொல்லலாமோ? தப்பு. ஒரே ஒரு ஞானம் வந்தது, அந்த ஞானத்தில் புஷ்பம் விசேஷமாக தெரிஞ்சது, விசேஷமானது நீலங்கிற ரூபம், அதுக்கு விசேஷணமானது. விசேஷனம் விசேஷம்னா ரெண்டுக்கும் மத்தியில் சம்பந்தம் வந்தது. இதை மூணையும் ஒரே ஞானத்தில் தெரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சப்தத்தினால இந்த ஞானத்தை முழுக்க தெரிவிக்க முடியாதுங்கிறதுக்காக ரெண்டு மூணு சப்தத்தை போட்டு உங்களுக்கு புரிய வச்சு. தனக்கு வந்த ஒரே ஞானத்தை, பல ஞானங்கள் இல்லை, ஒரே ஒரு ஞானத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவன் பல சப்தங்கள் பிரயோகம் பண்ணும்படியாக உண்டு. இப்படிதான் பண்ணோம், குறைஞ்சபட்சம் மூணு மூணு பதம் பிரயோகம். கிரியாபதத்தை விட்டோம்னா ரெண்டு பதமாவது சொல்லியாகணும், அப்போதான் எதிராளிக்கு புரிய வைக்க முடியும். அதனால இவனுக்கு இதுக்கு ரொம்ப குறைஞ்சபட்சம் அவன் தான் ஒரே வாட்டி பாத்திரத்தில் எவ்வளவு தெரிஞ்சுட்டானோ இதை இதை வந்து ஒரு நூறு வாக்கியத்தினால கூட அவன் சொல்லலாம். ஒரு க்ஷணத்தில் அவன் பார்த்த விஷயத்தை உங்களுக்கு விவரித்து சொல்கிறச்ச நூறு வாக்கியம் ஆயிரம் வாக்கியம் அவனுக்கு சாமர்த்தியம் தகுந்தாப்பில் நிறைய பேசலாம். அதுக்காக இவனுக்கு அத்தனை அது எத்தனை பதப்பிரயோகம் பண்ணானோ அத்தனை வந்திருக்கு ஞானம்னு நீங்கள் சொல்கிறது தப்பு. அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த பதப்பிரயோகத்தை வச்சுட்டு எவ்வளவு பதப்பிரயோகம் பண்ணானோ அத்தனை ஞானம் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறதும் தப்பு. ரெண்டு மூணு பதப்பிரயோகம் பண்ணிவிட்டானே அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு ஞானம் வந்தது அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. நாம் வந்து அவனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். தாத்பரிய சப்தத்தை பிரயோகம் பண்ணும்போது அவனுடைய தாத்பரியத்தை புரிஞ்சுட்டு அவனுடைய பிரத்யக்ஷ ஞானத்துக்கும் அவனுக்கு வந்த ஞானத்துடைய விஷயம் என்னங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும், வேற வழியே இல்லை. அப்படி பார்க்கும்போது சோயன் தேவதத்தகான இந்த சப்த பிரயோகம் பண்றவனுக்கு இப்படி ஒரு பிரத்யக்ஷம் வர முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கிறேன். எந்த ஒரு பிரத்யக்ஷத்துல தத்தேச காலமும் பிரகாரமாக பாசிக்கணும், ஏதத் தேச காலமும் விசேஷமாக பாசிக்கணும், அந்த தேவதத்தனும் பாசிக்கணும், இந்த மாதிரி ஒரு பிரத்யக்ஷ ஞானம் வர முடியுமா அப்படின்னு பார்த்தால் அதுக்கு விஷயம் அந்த சமயத்தில் இருக்க முடியாது, அதனால வர முடியாதுன்னு தீர்மானமாக இருக்கும். ஏன்னா தத்தேச காலங்கள்லாம் இப்போ இருக்க முடியாதுங்கிறதுனால. அதனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா தத்தேச காலங்கள்லாம் ஸ்மரணம் ஞாபகத்துக்கு வந்தது, ஸ்மரணமாக வச்சுக்க வேண்டியது. இந்த தேச காலத்தில் இந்த ஆசாமி இருக்கான், இந்த தேச காலத்துல இந்த ஆசாமி இருக்கான்னு தத்தேச கால சம்பந்தம் தெரிஞ்சின்றால் அந்த ஞானம் இவன் அவனா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை போக்கக்கூடியதாக இருக்க முடியாதுங்கிறதுக்காக ஏதத் தேச காலத்தையும் விட்டுட்டு சொரூப மாத்திர விஷய ஞானத்தை வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு ஞானத்தோடு சேர்ந்தனா இந்த ரெண்டு ஞானத்துக்கு அப்புறம் வந்த சொரூப மாத்திர விஷயகமான ஞானம் இருக்கே, அந்த ஸ்வரூப மாத்திர விஷயக ஞானம் அப்பேற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கும் அப்படின்னு சாஸ்திரக்காரர்கள் ஒரு மார்க்கம் போட்டு கொடுத்தான். அந்த விதத்தில் பார்க்கறதுக்கு அவனுக்கு வந்து அந்த மூணாவது ஞானம் ஒன்று சொன்னேனே ஸ்வரூப மாத்திர விஷயக ஞானம், அது பிரத்யக்ஷம். அந்த பிரத்யக்ஷாத்மக ஞானமும் ஒரே ஒரு வஸ்துவை மாத்திரம் தான் கிரகிக்கிறது அப்படிங்கிற காரணத்தினாலே அதை அகண்டார்த்தம்னு தான் சொல்லி ஆகணும். இந்த விஷயத்தை இப்படியே போதப்படுத்துறதுக்காக இன்னொருத்தனுக்கு தெரிவிக்கிறதுக்காக அவன் அந்த மூணு சப்தத்தை பிரயோகம் பண்ணினான். அதுவும் அவனுடைய தாத்பரியம் தெரிஞ்சா தாத்பரிய ஞானம் வேணுமே, அந்த தாத்பரியத்தை வச்சுன்னு பார்க்கும்போது அதே அகண்டார்த்த சாப்த போதத்தை தான் உண்டு கொண்ணுங்கிறதுனால நீ சொன்ன இடைஞ்சல்கள் எதுவுமே இங்க வராது. தது அபிலாபே தூ நிரந்தரோத்பன்ன அபிஜ்ஞாத்வயாதேவ ததா உல்லேக வியவஹாராத் தத்ரச்ச லக்ஷணா லப்தபதா ஏவ. தது அபிலாபே அப்படின்னா அவன் வாக்கியம் சப்த பிரயோகம் பண்ணானே அங்க லக்ஷணாவை கொண்டு வந்துக்கோ. அவன் புரியறதுக்கு லக்ஷணம் சப்தத்தை கேட்கிறவன், வாக்கியத்தை கேட்கிறவனுக்கு லக்ஷணம் தேவைப்படும். அதுக்காக லக்ஷணம் புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்தத்தை உச்சரிக்கிறதுக்கு லக்ஷணம் வேண்டாம். இவன் எதை தெரிஞ்சுட்டானோ அந்த தெரிஞ்சின்ற விஷயத்தை சொல்றதுக்காக சப்த பிரயோகம் பண்ணானே அவனுக்கு லட்சணம் வேண்டியதில்லை. இவன் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவனுக்கு லட்சணம் வேணும் அப்படின்ட்ட. சர்வத்திர நிர்விகல்பக அபிலாபே இயம் கதிகி. இங்க மாத்திரம் இல்லை, தனக்கு வந்து நிர்விகல்பக ஞானத்தை இன்னொருத்தனுக்கு புரிய வைக்கணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சப்தமே இல்லை. நிர்விகல்பகத்தை தெரிவிக்கிறதுக்கு நேரடியாக நிர்விகல்பகத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு சப்தம் கிடையாது. அதை நீங்க வந்து லட்சணையாத்தான் தெரிஞ்சுண்டாகணுமே தவிர நிர்விகல்பகான சப்தத்தினால கூட தெரிஞ்சுக்க முடியாது. நிர்விகல்பகம் எப்படி தெரியுமா? நிர்விகல்பகம் அப்படின்னு சொன்னால் எந்த பிரகாரமும் இல்லாதது ஒரு தியானம் அப்படின்னு தெரியும். அப்ப எந்த பிரகாரமும் இல்லாதன்னு ஒரு விசேஷம் தெரிஞ்சு போகும் இல்லையோ? அப்ப இந்த ஞானம் நிர்விகல்பகம் இல்லை. ஏன்னா ஒரு பிரகாரமும் இல்லாத இவா சொல்றாள் நிர்குணம். நிர்குணம்னு சொல்றது நிர்குணம்னு குணாபாவம்னு ஒரு குணம் ஒன்று தெரியுமேன்னு தாராளமா தெரியும். அதனால தான் லக்ஷணம் சொல்ல வேண்டும். லக்ஷணம் அந்த சப்தத்திலேருந்து புரிஞ்சுக்கும் போது தாத்பரியத்தை பதிச்சுட்டு லக்ஷணம் சொல்லணும். இல்லைன்னா நேரடியாக நிர்விகல்பக தியானத்தை உண்டு பண்றதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, சப்தத்தினால பண்ணவே முடியாது. அதனால தான் லக்ஷணம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால எல்லா இடத்துலையுமே இந்த கதி தான், நிர்விகல்பக ஞானம் தனக்கு வந்ததை இன்னொருத்தனுக்கு அப்படியே புரிய வைக்கிறதுக்கு இவன் பேசுற பேச்சு நேரடியாக உபயோகப்படாது, லக்ஷணாவிருத்தியை கொண்டு தான் சொல்லியாகணும். சர்வத்திர நிர்விகல்பக அபிலாபே இயம் கதி நச்ச அபிஜ்ஞாயாக அவிசேஷா. அப்ப அபிஜ்ஞான்னு சொன்னோமே, அபிஜ்ஞாவுக்கும் பிரத்யபிஜ்ஞா ருக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆகிடும் போல இருக்கு என்ன சொன்னேனே. நிர்விகல் சப்பிரகாரகத்துவ நிஷ்பிரகாரகத்வாபியாம் ஏவ விசேஷா. அபிஜ்ஞாங்கிறது சப்பிரகாரகமா இருக்கும், பிரத்யபிஜ்ஞங்கிறது நிஷ்பிரகாரகமா இருக்கு. அப்ப ஆச்சே வித்தியாசம் வந்து கொடுத்தேன். பலவைலக்ஷன்யந்து உக்தமேவா. பலத்துல வந்து அபிஜ்ஞா பிரத்யக்ஷம் வந்தால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண முடியாது. பிரத்யபிஜ்ஞா பிரத்யக்ஷம் வந்தால் அப்புறம் அவனுக்கு சந்தேகம் இருக்காது. அதனால பலத்துல வித்தியாசம் இருக்கு, சந்தேகத்தை நிவர்த்தி பண்றது பண்ணாதது. அதேவ தத்தோபலக்ஷித பிரதியோகிக பேத ரஹிதே இதந்தோபலக்ஷித தேவதத்த ஸ்வரூபே தாத்பர்யாத் யதாஜ்ஞானம் உபதேசோபி உபபத்தியதே. அதான் இப்ப என்ன பண்ணலாம்னா தத்தோபலக்ஷிதான்னு சொல்லிட்டா. காக்கோபலக்ஷிதம் தேவதத்தஸ்ய கிரகம் அப்படின்னு சொன்னா அப்ப காக்கா இல்லைங்கிறதா இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் தத்தோபலக்ஷிதம் அந்த தத்தேச காலத்தோடு உபலக்ஷிதம் இப்போ அந்த சம்பந்தம் இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தேவதத்தன் தத்தேதோப உபலக்ஷிதோ உபலக்ஷிதோ தேவதத்தகான்னு வச்சுக்கணும். அந்த உபலக்ஷிதன் யாருன்னா தேவதத்தன். அந்த தேவதத்த பிரதியோகிக பேத ரஹிதே அங்க தத்தா இதன்தாவை விட்டுட்டு வெறும் தேவதத்தனை எடுத்துக்கணும். அந்த வெறும் தேவதத்தனோடு இந்த தேவதத்தனுக்கு பேதம் கிடையாது. இப்ப பார்க்கிற தேவதத்தனுக்கு இது சொல்லணும். அதான் பேத ரஹிதே. ஏற்கனவே பார்த்த அந்த தேவதத்தனுக்கு இந்த தேவதத்தனோட பேதம் இல்லை. தத்தே தத்தோபலக்ஷித பிரதியோகிக பேத ரஹிதே இதந்தோபலக்ஷித தேவதத்த ஸ்வரூபே. அங்கேயும் தேவதத்தன் தானே, இந்தியும் தேவதத்தன் தான் எடுத்துக்கணும். இந்த தேசம் காலத்துல நமக்கு தாத்பரியம் இல்லை. ஸ்வரூபே தாத்பரியாத் யதாஜானம் உபதேசோபி உபபத்தியதே. சில பேர் கேட்கிறா அந்த தத்தாவை மாத்திரம் தியாகம் பண்ணுங்கோ உபலக்ஷிதம்னு சொல்லுங்கோ, ஆனா ஏதத் தேச காலத்தை நீங்க ஏன் விடணும் அப்படின்னு பிரச்சனை கேட்கிறா. ஏதத் தேச காலத்துல தத்தவோபலக்ஷிதமான தேவதத்தனுக்கு அபேதம் சொல்லலாமேன்னு. அது சரியா இருக்கும்னு பல பேர் வேற சொல்லிட்டு வரா. ஆனால் கண்டனக்காரர்கள் என்ன சொல்றானா, அதுவே முதல் தப்பு தான், வர முடியாது. இந்த தேசம் இந்த காலம் இந்த ரெண்டும் சேர்த்து இப்ப இருக்கிற தேவதத்தம் தான் அவனோட அபின்னம்னு சொன்னா ஒரு அடுத்த கணத்துல என்ன ஆகும், இந்த தேசம் இந்த காலம் போயிடுமே இல்லையா. இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேனே இவன் தான் அந்த தேவதத்தன், ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் போயிடுத்து இந்த தேச காலம் போயிடுத்து. ஓஹோ, அப்புறம் என்ன பண்றது, எத்தனை சொல்லிட்டே இருக்கிறது, ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு தேச காலத்துக்கும் என் பாட்டி சொல்லிட்டே இருந்தா இப்படி சொன்னா என்ன ஆகும்னா, அப்புறம் அவனுக்கு சந்தேகம் நிவர்த்தி ஆகாது கேட்கறவனுக்கு. இப்ப பாக்கறச்ச ரொம்ப நியாயமான வார்த்தை இது. இந்த இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேனே இந்த தேவதத்தன் அன்னைக்கு நாம பார்த்தோமே அவன் தானா வேறையா அப்படின்னு அவன் சந்தேகம் வந்தது. இவன் சொன்னா அதே தான்ப்பா, அவனே தேவத அதே தேவதத்தன் தான் இவன் அப்படின்னு சொன்னான். இவன் சொல்லும் போது இப்போ இந்த தேச காலத்துல இருக்கிறச்சேன்னு அவன் சொல்ற தேச காலத்தை வச்சு சொல்லிவிட்டான். ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவன் அங்க போயிட்டான், இன்னொரு இடத்துக்கு போயிட்டான்னா அப்ப அவனுக்கு திருப்பி சந்தேகம் வந்துடும். அவர் சொல்லும் போது அங்க இருக்கிறச்சே தானே சொன்னார், இங்க இருக்கிறச்ச சொல்லலையே அப்படியா வருது இல்லை இல்லையா. அதான் சொல்றேன், அதனால அந்த தேவதத்தை நான் மாறிடுவேனே. ஏற்கனவே சொன்ன அந்தங்கிறது அது வேற ஏதோ ஒரு தேசம் காலம், இந்த தேச காலம் கூட இல்லை. இப்ப அது கூட வேற வேற தேசங்கள் காலங்கள் மாறிண்டே இருக்கு. அதனால என்ன சொல்லணும்னா, வெறும் தேவதத்தன் இடத்துல அந்த ஸ்வரூபாபேதம் தெரிஞ்சாதான் மேல்கொண்டே அவன் பொழைச்சு போவான், இல்லாட்டா அவனுடைய சந்தேகம் நிவர்த்தியே ஆகாது. அதனால அதனாலதான் நாம இந்த இதன்தாவையும் எடுத்து விடுங்கிறோம். இந்த தேச காலங்கிறதும் வேண்டாம், இந்த தேவதத்த ஸ்வரூபத்தை மாத்திரம் எடுத்துட்டு சொன்னா போறோம், அப்பதான் நிர்விகல்பம் கிடைக்கிறது. நிர்விகல்பத்துக்கு இது நல்ல யுக்தி. இது யசாஜானம் உபதேசோபி உபபத்தியதே. அப்ப கேட்பான், நீங்க அந்த பேதம் இல்லேன்னு சொன்னாலே அப்ப பேதாபாவம்னு ஒண்ணு வந்து கொடுத்தா இல்லையா, கட்டம் இல்லேன்னு சொன்னா கட்டத்தினுடைய அபாவம், பேதம் இல்லேன்னு சொன்னா பேதத்தினுடைய அபாவம்னு ஒண்ணு வந்து சேர்ந்து விடுமே, அதெல்லாம் சேராது. பேத விரகஸ்த ந கஷ்டித் தர்மஹா கிந்து ஸ்வரூபமேவ. பேதம் இல்லேன்னு சொன்னா அது ஒரு அபாவம் இல்லை, அது ஸ்வரூபமே தான். அபாவம்னு சொன்னதுக்காக இல்லைன்னு சொன்னதுக்காக அது அபாவம் ஆகணும்னு இல்லை. கதாபாவம் இல்லை அப்படின்னு சொல்லணும்னா கதம் இருக்குன்னு அர்த்தமாகுமே தவிர அது இன்னொரு அபாவம் ஒன்று புதுசா இருக்குன்னு அர்த்தமாகும் இல்லையா. அதனால பேதம் இல்லை அப்படின்னு சொல்றது அபேதம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னதுன்னா ஸ்வரூபம் தானே தவிர அங்க வேற ஏதோ ஒரு அபாவம் தனியா இருக்குங்கிறது சொல்ல முடியாது. கிந்து ஸ்வரூபமேவ ததேவச்ச ஐக்கியம் இது வச்சது இதுன்னு சொன்னார். ஏகலே சப்தத்திலேருந்து ஐக்கியம்னு வருது. ஏகாங்கிற சப்தத்துக்கு ஒண்ணுன்னு அர்த்தம். ஒண்ணுன்னா என்ன, பல ஒண்ணுகள் சேர்ந்து ரெண்டு மூணுன்னு பெரிய சங்கைகள் வருது, அதுல கடைசி சின்ன சங்கையா ஒண்ணு. ஒன்று ஒன்றுக்கு அப்புறம் தானே ரெண்டு மூணு நாலு, ரெண்டு ஒன்று சேர்ந்தா ரெண்டு, மூணு ஒன்று சேர்ந்தா மூணு, அப்படித்தானே இந்த அபேக்ஷா புத்தியால வருதுன்னு சொல்லுவான். அயமேகா அயமேகா அயமேகான்னு ஒரு மூணு வந்ததுன்னா அப்போ மூணுன்னு கணக்கு பண்ணி சொல்லுவோம். இந்த மாதிரி எத்தனை ஒன்று வருதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல சங்கை வளரும். அந்த ஒன்றுன்னு நினைச்சு விடக்கூடாது. ஏக்கம் ஏவா எல்லாம் சொல்றச்ச, ஏக்கம்னா அந்த ஏகம் கிடையாது. இந்த ஏகம்னா என்னன்னா ஐக்கியம், அந்த ஐக்கியங்கிறது சந்தியாரூப ஐக்கியம் கிடையாது. இந்த பேத அபாவம்னு சொன்னோமே இந்த ஐக்கியம் தான், ஆக அது ஸ்வரூபம் தான். அதனால பிரம்மம் வந்து ஒண்ணுன்னு சொல்லும் போது அதுல ஒரு சங்கை இருக்க இருக்குன்னு நினைச்சுக்க கூடாது. அதுக்காக சொன்னார் சதேவத்த ஐக்கியம் இது உச்சதே. இங்க ஐக்கியம் ஐக்கியம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்ற இடத்துல ஐக்கியம்னு சப்தத்தினால இந்த ஸ்வரூபத்தை தான் சொல்றோமே தவிர அது வேற இன்னொன்னு இல்லை. இவ்வளவு தூரம் எதை வச்சு சொன்னார்னா தான் தெரிஞ்சின்றதை அப்படியே அவன் சொல்லி கொடுத்தான், சொன்னதுனால அவன் புரிஞ்சுக்கிறவன் அப்படியே புரிஞ்சுட்டான் அப்படிங்கிற ஒரு நியமத்தை வச்சுட்டு. ஆனால் தான் எப்படி தெரிஞ்சின்றானோ அப்படியே மற்றவனுக்கு அவன் போதிக்கணுங்கிற அது ஒரு நிர்பந்தம் கிடையாது. இதுக்கு மேல இவன் சப்பிரகாரகமாக தெரிஞ்சுட்டு நிஷ்பிரகாரகமாக அவனுக்கு புரியறதுக்கு புரிய வைக்கலாம், இவன் வேற மாதிரியாக தெரிஞ்சுட்டு அவனுக்கு இன்னொரு விதமாக தெரிய வைக்கலாம். எப்போ தப்பு ஆகும்னா விபரீதமாக தெரிய வச்சா தப்பு. தான் தெரிஞ்சுட்டத அப்படியே தெரிய வைக்கணும்னு ஒன்றும் நியமமே இல்லை. புரியும்படியான வேற பாஷையில சொல்லிக் கொடுக்கலாமோ, விஷயம் தானே வரணும். அதனால இவன் எதை தெரிஞ்சுட்டானோ, எப்படி தெரிஞ்சுட்டானோ, அப்படியே அதே மாதிரி சப்த பிரயோகத்தை பண்ணி அடுத்தவனுக்கு தெரிய வைக்கணும்னு ஒரு நிர்பந்தமும் இல்லைப்பா. அதனால இவன் எப்படி தெரிஞ்சுட்டானோ அப்படியே தெரிஞ்சுட்டு போட்டான். அவனுடைய பிரத்யக்ஷம் பிரத்யவிஜா பிரத்யக்ஷம் சொன்னோமே, அது சப்ரகாரகம் நிஷ்பிரகாரகம்னு நீ கவலையே பட வேண்டாம். ஆனா அவனுடைய வாக்கியத்திலேருந்து அந்த ஸ்ரோதாவுக்கு வரக்கூடிய ஞானம் இருக்கு, அது நிர்விகல்பகமாக இருந்துட்டா போரும். அதை திருஷ்டாந்தமா வச்சு நான் இந்த மகா வாக்கியத்தை அனுமானம் பண்ணிவிடுவேன், அகண்டார்த்தத்துவ அனுமானம் பண்ணிவிடுவேன் சொல்றாரு. இப்போ நச்சாயமஸ்தி நியமஹா ஸ்வேன யதா அவகதா பரம் பிரதி ததைவ வாக்கியம் இது. ஏன் இந்த நியமம் இல்லைங்கிறேள்? சமூக ஜானினாபி ஸ்ரோத்ரு புபுத்சித ஏகதேசோபதேச தரிசனா. அவ்வளவு இந்த ஒரு இடத்துல போய் அங்க வந்து அந்த கடம் இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு சொல்றான். கடம் இருக்கான்னு பார்த்துட்டு வான்னு சொன்னா இவனுக்கு புபுத்சிதம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? கடம் இருக்கு இல்லை, இது ரெண்டுல ஒண்ணு. இவன் அங்கெல்லாம் போய் நன்னா பார்த்துட்டு வந்து கடம் இல்லை அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்க. இப்போ கடம் இல்லைன்னு அவன் சொன்னானே, இவன் பார்க்கறதுக்கு இதை மாத்திரம்தான் பார்த்துட்டு வந்தான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவன் நிறைய சமாச்சாரம் பார்த்துருக்கான், ஆனா அவன் பார்த்தது எல்லாத்தையும் இங்க இவனுக்கு பதில் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. இவனுக்கு தெரியும் போது அங்க எங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தானோ, அங்க என்னெல்லாம் பார்த்தானோ, ஏகப்பட்ட சமாச்சாரம் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் இவனுக்கு பதில் சொல்றச்ச தான் பார்த்தது எல்லாத்தையும் எப்படி பார்த்தானோ அவ்வளவையும் சொல்லணுங்கிறது ஒரு அவசியமும் இல்லை. இவன் எவ்வளவு பார்த்தான்னு கேட்டிருக்கானோ அந்த கேள்விக்கு எவ்வளவு சொன்னா பதில் வருமோ அவ்வளவு மாத்திரம் சொன்னா போதும். அதனால ஸ்வேன யதா அவகதம் பரம்பிரதி ததைவ வாக்கியம்னு ஒரு நியமம் கிடையாது. சமூக ஜானினாபி ஸ்ரோத்ரு புபுத்சித ஏகதேச உபதேச தரிசனம். ஜான மாத்திர சாத்தியத்வாத் புபுத்சா அனுசாரித்வாச்ச உபதேசஸ்ய. இன்னொருத்தனுக்கு உபதேசம் பண்றான், வாக்கியத்தினால போதிக்கிறான்னு சொன்னா அதுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு நியமம் உண்டு. தெரிஞ்சாத்தான் சொல்ல முடியும். ஒன்று ஞான மாத்திர சாத்தியத்வார், இன்னொன்று அவனுடைய புகுத்தையை அனுசரித்து இவன் பேசணும். அவன் எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான்னு பார்த்து இவன் பதில் சொல்லணும். அவன் ஏதோ நினைக்கிறான், இவன் ஏதோ சொல்றாங்கிறது இருக்கப்படாது. ஏவஞ்ச விசிஷ்ட விஷயாதபி ஜானாத் அகண்டு அகண்ட உபதேசோபபத்தி. அதனால பக்தாவுக்கு விசிஷ்ட ஜானமே வந்திருக்கட்டும். எனக்கு இது ரெண்டாவது பட்சம், அதெல்லாம் வக்தாவுக்கும் அகண்டு சொன்னார். வக்தாவுக்கு விசிஷ்ட ஜானமே வந்திருக்கட்டும், அதனால பரவாயில்லை. ஆனா அவன் உபதேசம் பண்றது அகண்டார்த்தத்துக்காகத்தான் அப்படின்னு. விசிஷ்ட விஷயாதபி ஜானாத் அகண்ட உபதேச உபபத்தி விசேஷண உபலக்ஷணாதி விவேகச்ச அந்நத்திர ஸ்பஷ்ட இதி நேகப்பிரதன்யதே. இங்க ஒரு கஷ்டம் இருக்கு. இந்த விசேஷணம் உபாதி உபலக்ஷணம் அப்படிங்கிறதுல இந்த மாத்வாளுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு. உபாதிய விசேஷணம்னு விடுறாரு, விசேஷணத்தை உபலக்ஷத்துங்க இப்படி இந்த ஒரு இது இருக்கு. அவளுக்கு தெரியாததுன்னு தெரிகிறது ஞானாமிரதம் பார்க்கறதுல. அதை வச்சுட்டு உபலக்ஷிதம்னு சொன்னாலும் அதை வந்து சேருமே பாரு, விசேஷணம் தானே அப்படின்னு. அப்ப இவர் சொன்னார், இதெல்லாம் நிறைய தடவை சொல்லியாச்சு. இப்போ ஆரம்பத்துல விசேஷணம்னா எது, விசேஷ உபலக்ஷணம்னா என்ன, உபாதினா என்னங்கிற வித்தியாசங்கள்லாம் ஏற்கனவே சொல்லி முடிச்சதுனால மறுபடியும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டேன். இது நமக்கு பரிபாஷையிலேருந்து ஆரம்பிச்சு பழகும். விசேஷணம்னு சொன்னா அந்த விசேஷணமும் விசேஷமும் சேர்ந்து மேல் கொண்டு அன்வயிச்சா விசேஷணம். அந்த விசேஷணத்தை ஒதுக்கிட்டு விசேஷம் மாத்திரம் அன்வயிச்சதுன்னா அந்த அது உபாதின்னு சொல்றது. விசேஷணம் இப்ப இல்லை, ஏற்கனவே இருந்ததை வச்சு நீ சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அது விசேஷணம் இல்லை, உபாதியும் இல்லை, அது உபலக்ஷணம். இதுதான் காக்கா உட்காந்த கிரகம் அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க. காக்கா உட்காந்த கிரகம் தானே சொன்னேன். அப்ப நான் இப்ப காக்கா உட்காந்துருக்குன்னு சொல்லல. அப்ப இந்த காக்கா இருக்கு, இது உபலக்ஷணமா இருக்கு. இந்த விதத்துல இதை நாம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு. அதனால இந்த திருஷ்டாந்தத்துல சாத்திய வைகல்யங்கிறது கிடையாது. இதே மாதிரி மகா வாக்கியத்தை போத்தவியம், மகா வாக்கியத்திலையும் இதே மாதிரி சாத்திய வைகல்யம் வராது. நமக்கு வந்து திருஷ்டாந்தம் சரியா போகுது.